அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 18 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியேற்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் பாடுவதற்கு கடந்த ஆட்சியில் அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையை மாற்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உத்தரவிட்டிருப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
அந்த மாற்றம் ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு மாற்றம். முன்னர் இருந்த ஜனாதிபதி இதற்கு மாறாக செயற்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இதனை செயற்படுத்த முன்வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்.
தமிழ்நாட்டில் உடன்குடி என்கிற இடத்தில் அமையவிருக்கும் அனல் மின் நிலைய திட்டத்தை துவக்குவதில் இருக்கும் தாமதம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கூறியிருக்கும் நிலையில் அது குறித்த ஓர் ஆய்வு.
அப்புறம் வந்து ஊழலும், வேற ஒரு சைடுல ஊழல் என்ன, அதிக விலை கொடுத்து மார்க்கெட்ல இருந்து மின்சாரம் வாங்கலன்னு இப்போ அது வாங்குறாங்க. அதுதான் இந்த பிரச்சனை வரக்கூடும்.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த வார இறுதியில் 74 வயது கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்திருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழ் ஓசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
துனிசியாவின் தலைநகர் டியூனிசியாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் 8 பேரை கொலை செய்து அங்குள்ளவர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த துப்பாக்கிதாரிகள் இருவரை பாதுகாப்பு படையினர் கொலை செய்துள்ளனர் என அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. பணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. துப்பாக்கிதாரிகளுடன் சண்டையின் போது காவலர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். தலைநகரில் பாராளுமன்றத்துக்கு அருகில் இருக்கும் முக்கிய சுற்றுலா தலமான பாட்டோ அருங்காட்சியகத்தை ஆயுததாரிகள் தாக்க ஆரம்பித்து 2 மணி நேரங்களின் பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இச்சம்பவத்தில் 7 வெளிநாட்டவர்கள் மற்றும் துனிசியர் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதோடு குறைந்தது 5 பேர் காயமடைந்துள்ளனர் என அரசு பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேலில் இன்னும் 2 அல்லது 3 வார காலப்பகுதியில் ஒரு கூட்டணியை கட்டி எழுப்புவதில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாக லிக்குட் கட்சி மூலம் அந்நாட்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் அமைப்பது பற்றி நாட்டின் அதிபர் நெத்தன்யாகுவிடம் இதுவரை கேட்கவில்லை. எனினும் அவரின் கட்சியான லிக்குட் கட்சி 30 ஆசனங்களை வென்றுள்ளது. எதிர்த்து போட்டியிட்ட ஜியோனிஸ்ட் யூனியன் கட்சியோ 24 ஆசனங்கள் மட்டுமே வென்றுள்ளது. இதன் அடிப்படையில் 4வது தடவையாக நெத்தன்யாகு பதவியை கைப்பற்றியுள்ளார். இத்தேர்தலில் நெத்தன்யாகு தோல்வியடையக்கூடும் என கருத்து கணிப்புகள் பரிந்துரைத்த போதிலும் வாய்ப்பு அவருக்கு சாதகமாக திரும்பியுள்ளது. இவர் தனது பிரச்சாரங்களின் போது சுதந்திர பாலஸ்தீனத்தை அனுமதிக்கப் போவதில்லை என கடும்போக்கு ஆதரவாளர்களிடையே உறுதியளித்திருந்தார்.
ஜெர்மனி நகரான பிராங்க்பர்ட்டில் நடந்த வன்முறை மோதல்களின் போது கிட்டத்தட்ட 350 பேரை கைது செய்துள்ளதாக ஜெர்மனிய போலீசார் கூறுகின்றனர். ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைமையிட திறப்பு விழாவில் முதலாளித்துவ எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்த இடத்தில் வன்முறை வெடித்தது. அதில் போலீஸ் கார்கள் எரிக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் தாக்கப்பட்டனர். இந்த எதிர்ப்பாளர்கள் ஐரோப்பாவின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு அந்த வங்கியை குற்றஞ்சாட்டுவதன் மூலம் முக்கிய விடயத்தை தவறவிடுவதாக அந்த திறப்பு விழாவில் பேசிய ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவர் மரியோ டிராகி தெரிவித்தார்.
பன்னாட்டு நிறுவனங்கள் வரி கட்ட தவிர்ப்பதை குறைக்கும் நோக்கோடு வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய விதிகளை ஐரோப்பிய ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விதிகளின் கீழ் உலகின் முன்னணி நிறுவனங்களை வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்காக ஈர்க்கும் நோக்கோடு அமைக்கப்பட்டுள்ள வரி சலுகை திட்டங்கள் அனைத்தையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28 உறுப்பினர் நாடுகளும் பகிர்ந்து கொள்ள கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமக்கு வசதியான பிராந்தியங்களுக்கு தமது லாபங்களை நிறுவனங்கள் நகர்த்துவதை கடினமாக்குவதற்காக இந்த விதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுபோன்ற நிறுவனங்கள் தங்களின் ஐரோப்பிய வருவாயின் பெரிய பகுதிக்கு வரி செலுத்துவதை தவிர்ப்பதை குறைக்கவும் இந்த விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன.
கார் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இருந்த அனைத்து பள்ளிவாசல்களும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு துவங்கிய வன்முறைகளில் அழிக்கப்பட்டுள்ளதாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுக்கு கடந்த வாரம் விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் நாட்டில் இருந்த 436 பள்ளிவாசல்களில் வெறும் 19 மட்டுமே இன்னும் இடிபடாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கிடையில் வன்முறைகளே பெருமளவில் நடைபெற்றுள்ளன.
ஸ்ரெப்ரெனிட்சாவில் நடந்த ஒட்டுமொத்த மனித படுகொலைகள் குறித்து முதல் தடவையாக செர்பிய அரசாங்க சட்ட அதிகாரிகள் 7 பேரை கைது செய்துள்ளார்கள். 1995 ஒரு பண்டக சாலையில் வைத்து சுமார் 1000 முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைதுகள் நடந்துள்ளன. போர்க்கால எதிரிகளான செர்பியா மற்றும் போஸ்னியா ஆகிய நாடுகளின் சட்ட அதிகாரிகளின் கூட்டு முயற்சியிலேயே இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் பாடுவதற்கு கடந்த ஆட்சியில் அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையை மாற்ற தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் மாத்திரமே பாட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை நீக்குவதற்கு புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உறுதியளித்துள்ளதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற தேசிய நிறைவேற்று குழு கூட்டத்தில் இந்த விடயத்தை தாம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்தே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
கடந்த ஆட்சி காலத்திலே முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட பலர் இந்த அரசியலமைப்பு உரிமையை கூட தமிழர்களுக்கு தடை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள், துர்பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த சட்டரீதியான உரிமையை கூட தமிழ் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. மறைமுகமாக விமல் வீரவன்ச போன்ற இனவாத பிரச்சாரத்தில் துணை போயிருந்தார். அந்த நேரத்தில் இந்த துறைக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய வாசுதேவ் நாணயக்கார் அவர்கள் சில முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கூட அவரது முயற்சி கைகூடவில்லை. இந்த நிலையிலே நான் இந்த பிரச்சனையை தேசிய நிறைவேற்று சபையில எழுப்பி அதற்கான இன்றைய அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் நிலைப்பாட்டை வினவியிருந்தேன். சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் தனக்கு எந்தவித ஆட்சேபம் கிடையாது என்றும் தமிழ் தேசிய கீதம் பாடுவது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வரப்பிரசாதம் என்றும் சம்பந்தமாக தான் உடனடியாக சுற்று அறிக்கை ஒன்றை அரசு அதிகாரிகளுக்கு அனுப்புவதாகவும் கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் அங்கே உள்ள பாடசாலைகளுக்கு தேசிய கீதம் சம்பந்தமான பேண்ட் வாத்திய பயிற்சி எல்லாம் வழங்கும் பொழுது அவர்கள் சொந்தமாக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பாடசாலை நிகழ்வுகளில் எல்லாம் சிங்கள மொழியிலே தான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டியிருந்தோம். அதே கவனத்தை எடுத்துக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் தேசிய பாதுகாப்பு சபையிலே நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலே சம்பந்தமாக உரிய அறிவுறுத்தல்களை வழங்குவதாகவும் எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த ரீதியான உரிமையை கூட பேசி கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு நமது நிலைமை இருப்பதை நான் வருத்தமடைகின்றேன். இந்த தேசிய கீதம் என்பது சிங்களத்தில் கூட தேசிய கீதத்தின் மொழிபெயர்ப்பே தான் தவிர வேறொன்றும் கிடையாது. தவிர ஒரே மெட்டையிலே தான் வந்திருக்கின்றது. அப்படி என பொழுது தேசிய கீதம் தமிழில் பாடப்படுவதானது இலங்கை தேசிய தொடர்பிலே தமிழ் மக்களுக்கு மிகவும் அதிக அக்கறையும் அதிக ஆர்வமும் ஏற்படுவது மட்டுமல்ல தேசியத்துடன் தமிழ் மக்கள் உள்வாங்கப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படும். இது உண்மையிலேயே இலங்கை தேசிய ஐக்கியத்தை இருமும் எவருமே வாழ்த்தி வரவேற்க வேண்டும்
என்றார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள். இலங்கையின் தேசிய கீதம் தமிழிலும் சிங்களத்திலும் வடிவமைக்கப்பட்டு இரண்டு மொழிகளிலும் பாடப்பட்டு வந்துள்ளது. இருந்த போதிலும் தமிழ் மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் தேசிய கீதத்தில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டிருக்காத ஒரு போக்கு தொடர்ந்து நிலவுகின்றது. இன ரீதியாக தாங்கள் ஒடுக்கப்பட்டு வருவதன் காரணமாகவே இந்த உணர்வுக்கு அவர்கள் ஆளாகி இருந்ததாக பலரும் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிங்கள மொழியை அரச கர்ம மொழியாக்கி கடந்த காலங்களில் அந்த மொழியை தமிழர்கள் படிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டதும் இதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழ் மொழியில் தேசிய கீதத்தை பாடலாம் என புதிய ஜனாதிபதி உறுதியளித்திருப்பது பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தில் சிங்களத்தில் மாத்திரம் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சொன்ன ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் தேசிய கீதம் என்பது சிங்களத்திலும் தமிழிலுமாக இரு மொழிகளிலும் அது அரசியல் சாசனத்திலேயே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மொழியில் பாடப்படக்கூடாது என்று சொன்னதில் கூட எந்த விதமான அர்த்தமும் முன் இருக்கவில்லை. அதற்கு எதிராக நாங்கள் முன்னர் குரல் கொடுத்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கீதம் பாடப்பட்டு வந்தது. ராணுவத்தினர் ஜனாதிபதி போன்றோர் கலந்து கொள்ளும் வைபவங்களில் அது சிங்களத்தில் சேர்க்கப்பட்டது. இப்பொழுது மனோ கணேசன் அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் உத்தியோகபூர்வமாக தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கலாம் என்ற விடயம் வந்திருக்கின்றது. அந்த மாற்றம் ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு மாற்றம். முன்னர் இருந்த ஜனாதிபதி இதற்கு மாறாக செயற்பட்ட பொழுது இப்பொழுது இதற்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இதனை செயற்படுத்த முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். சந்திரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கும் மூன்று கடற்படை அதிகாரிகள் இன்று கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட மூன்று இலங்கை கடற்படை அதிகாரிகள் இன்று கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். இந்த வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்படவில்லை. அடையாளம் காண முடியாத வகையில் துணிகளினால் மறைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிபதியின் உத்தியோகபூர்வ அறையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கருத்துக்களை தெரிவித்துள்ள போலீசார் ரவிராஜ் கொலை சம்பந்தமாக மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளனர். போலீசாரின் அறிவித்தலை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் சம்பத் முனசிங்க, HMK ஹெட்டியாராச்சி மற்றும் PG செனவிரட்ன ஆகிய கடற்படை அதிகாரிகள் என்றும் நீதிமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கடந்த 2006 கொழும்பு நாராயண்பிட்டி பிரதான வீதியில் அமைந்துள்ள ராணுவ வைத்தியசாலை முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாகவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை இலங்கை துறைமுக நகர அபிவிருத்தி பணிகளின் எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சூழல் பாதுகாப்பு அமைப்பு தாக்கல் செய்த மனு ஒன்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரநாத் தாபரே தெரிவித்தார். இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட துறைமுக நகர அபிவிருத்தி பணிகளின் மூலம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்பரப்புக்கு சொந்தமான ஒரு பகுதியை வெளிநாடொன்றுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லை என்று தெரிவித்த வழக்கறிஞர் இது இலங்கை அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்றும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். வட இலங்கையில் 5,500 வீடுகள் கட்டுவதற்காக சுவிஸ் அபிவிருத்தி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள சுவிஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டிடியர் பெர்க் ஹோல்டர் அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் தொண்டமானாறு பகுதியில் உள்ள அக்கரை என்ற கிராமத்தில் மீள்குடியேறியுள்ள மக்களுக்கென அந்த நாட்டின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு கையளித்திருக்கின்றார். 35 வீடுகள் இவ்வாறு கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைபவத்தில் உரையாற்றிய அவர், இலங்கை மக்களினதும் குறிப்பாக வடபகுதி மக்களின் பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றம், அமைதியான வாழ்க்கை என்பவற்றிற்கு சுவிஸ் அரசாங்கம் துணையாக இருந்து செயற்படும் என உறுதியளித்திருக்கின்றார்.
Switzerland, it is a country where there is peace for a long time. I know that you were not as lucky as we were in Switzerland because you have had war.
சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக அமைதி நிலவுகின்றது. ஆனால் அந்த அளவுக்கு எங்களை போன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கவில்லை. ஏனென்றால் உங்கள் நாட்டில் யுத்தம் ஒன்று நடைபெற்றிருந்தது. நீங்கள் அழகியதொரு நாட்டில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அமைதி கட்டாயம் தேவை என்பதை நான் அறிவேன். எதிர்காலத்தில் உங்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் கிடைப்பதற்கு சுவிட்சர்லாந்து உதவி புரியும் என்பதை நீங்கள் நம்பலாம். இன்றைய இந்த வீடுகள் கையளிக்கும் வைபவத்தை அதற்கான ஒரு அடையாளமாகவே நான் கருதுகிறேன் என்றார் சுவிஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பெர்க் ஹோல்டர் அவர்கள். இந்த வைபவத்தை அடுத்து அவர் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களையும் சந்தித்து வடமாகாணத்தின் நிலைமைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். முன்னதாக நேற்றைய தினம் அவர் கொழும்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரச தரப்பினரையும் எதிர்கட்சியினரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் சந்தித்து பலதரப்பு பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நிலைமைகள், மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல், இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, பொருளாதார அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தின் உள்கட்டமைப்பு போன்ற விடயங்கள் குறித்து கொழும்பில் நடைபெற்ற பேச்சுக்களில் கலந்துரையாடப்பட்டதாக சுவிட்சர்லாந்து நாட்டின் வெளிவிவகார அமைச்சு கூறியிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டில் உடன்குடி என்கிற இடத்தில் அமையவிருக்கும் அனல் மின் நிலையத்தை துவக்குவதில் இருக்கும் தாமதம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் உடன்குடி என்ற இடத்தில் அமையவிருக்கும் அனல் மின் நிலைய திட்டத்தை துவக்குவதில் இருக்கும் தாமதம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டுமென திமுக தலைவர் கருணாநிதி கோரியிருக்கிறார். வேறு சில அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த திட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் தாமதம் குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக இன்று கருணாநிதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்த விருப்பம் தெரிவிக்கும் நிறுவனங்களிடமிருந்து டெண்டர் எனப்படும் ஒப்பந்த புள்ளிகளை கோரிவிட்டு பிறகு அவற்றை நிராகரித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மின் திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்வதில் ஏற்பட்டிருக்கும் தாமதத்தால் திட்ட செலவு 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவதில் காட்டப்படும் உற்சாகம்தான் இந்த திட்டம் தாமதப்படுத்தப்படுவதற்கு காரணமா என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டால் பல உண்மைகள் வெளியில் வரும் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உடன்குடி என்ற இடத்தில் தமிழ்நாடு மின் வாரியமும் பாரத மிகுமின் நிறுவனமும் இணைந்து தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 மின் நிலையங்களை சுமார் 8,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவுவதற்கு முடிவு செய்திருந்தன. 2012 இந்த திட்டத்தை ரத்து செய்த தமிழக அரசு முழுவதுமாக தமிழ்நாடு மின் வாரியமே இதனை செயல்படுத்தும் என அறிவித்தது. இதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டு அதனை இறுதி செய்வதற்கான கூட்டம் சமீபத்தில் நடந்தபோது இந்த டெண்டர்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக டெண்டர்களை கோரலாம் என அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்தே திமுக தலைவர் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த திட்டத்தில் ஏற்படும் தாமதம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக மின்வாரியத்தை பொறுத்தவரை பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் ஆற்றலை முற்றிலும் இழந்துவிட்டதாக கூறுகிறார் ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் மின்வாரிய தலைவரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான தேவசகாயம்.
கொஞ்சம் பல வருஷங்களாக மின்சார வாரியத்துக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட எடுத்து நடத்துறதுக்குள்ள வலிமை இல்லாம போயிடுச்சு. அப்புறம் வந்து தமிழ்நாடு மின்சாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய நெருக்கடி, பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க. அதனால இவங்க போடுற டெண்டருக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் வர்றது கிடையாது. சரியா ஒரு ஒரே ஒரு BHEL மாத்திரம் வராங்க. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் அது. அப்புறம் யாராவது ஒரு ஆளோ ஒரு ஆளோ வராங்க. இவங்க வந்து ஒரு சரிய ஒரு டெண்டர் ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம அதுக்குள்ள கெப்பாசிட்டியை இழந்து போயிருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இந்த சோ கால் ரிஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு 100, 150, 200 மெகாவாட் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பல வருடங்களா ஸ்டாப் பண்ணி வந்ததுனால ஒரே அடியா பெரிய ப்ராஜெக்ட் போடுறதுக்கு உள்ள கெப்பாசிட்டி இல்ல மின்சார வாரியங்கள்ல. இது தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, இந்தியாவில உள்ள எல்லா மின்சார வாரியத்துக்கும் கெப்பாசிட்டி இல்ல. அப்புறம் வந்து ஊழலும், வேற ஒரு சைட்ல ஊழல். என்ன அதிக விலை கொடுத்து மார்க்கெட்ல இருந்து மின்சாரம் வாங்கலாம்னு இப்போ அது வாங்குறாங்க. அதுதான் ரெண்டு சேர்ந்து தான் இந்த பிரச்சனை வர காரணம்.
தமிழக மின்வாரியத்தின் தற்போதைய நிலையினால் ஏற்படும் நீண்டகால விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்கிறார் தேவசகாயம்.
ரொம்ப மோசமா இருக்கும். இது வந்து நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மாத்திரம் நம்ம குறை கூற முடியாது. இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான். அந்த ரிஃபார்ம்னு சொல்லி அமெரிக்காவில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து பெரிய பெரிய வந்துருவாங்க. ஆனா வேர்ல்ட் பேங்க் எல்லாம் கொண்டு வந்து பல கோடிக்கணக்கில் இங்க எல்லாம் பண்ணி அவங்க 4-5 வருஷம் வந்து பார்த்தாங்க. கவர்மெண்ட் மின்சார வாரியத்தினால பணம் கொடுக்க முடியாது, அவங்களால பேமெண்ட் பண்ண முடியாது. அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. 2002 போயிட்டாங்க வேர்ல்ட் பேங்க். அதாவது ஒரு வருஷத்துக்கு 150-200 மெகாவாட் ஆட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையே இல்லை இல்லையா. அது ஒரு 10-12 வருஷமா அது இல்லாம இருந்தது. அதனால தான் இப்ப 1,000 மெகாவாட் 1,000 பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வரும்போது அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இது எதிர்காலத்துல எல்லாம் பிரைவேட் வருவாங்க, பிரைவேட் என்கரேஜ் பண்ணி
தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாக மின்சார தட்டுப்பாடு நீடித்து வருகிறது. தமிழகத்தின் மின் தேவை சுமார் 12,000 மெகாவாட்டிலிருந்து 13,000 மெகாவாட்டாக இருக்கும் நிலையில் உற்பத்தி வெறும் 10,000 முதல் 10,500 மெகாவாட்டாகவே நீடித்து வருகிறது. வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்கியும் மின்வெட்டை அமல்படுத்தியும் தமிழக மின்வாரியம் நிலைமையை சமாளித்து வருகிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் 74 வயது கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை CBI எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த வார இறுதியில் 74 வயது கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை CBIயிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்த செய்தியை வெளியிட்டுள்ள அவர், இந்த சம்பவத்தின் முக்கியத்துவத்தை கருதி இந்த வழக்கை CBIயிடம் ஒப்படைக்க தான் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் மேற்கு வங்க மாநில எல்லைப்பகுதிக்கு மிக அருகில் இடம்பெற்றுள்ளதாலும் இதை CBI வசம் கையளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் நடந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று பார்வையிட்ட இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் கார்டினல் பசேலியோஸ் கிளிமிஸ் சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார்.
The Catholic Bishops Conference of India would like to request the authorities to ensure
நீதி கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை கேட்டுக்கொள்கிறது. சகோதரிகள் இதனை மன்னித்துள்ளனர். ஆனாலும் அனைவருக்கும் தெரியும் வகையில் நீதி கிடைக்க வேண்டும், இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் நடக்கக்கூடாது என்றார் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் கார்டினல் பசேலியோஸ் கிளிமஸ். மேற்கு வங்க மாநிலத்தின் ராணாகாட் நகரில் கடந்த சனிக்கிழமையன்று அதிகாலையில் ஒரு கான்வென்ட் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்த 6 பேர் பள்ளிக்கூடத்தை சூறையாடி அங்கிருந்த பணத்தை களவாடியதுடன் அங்கிருந்த கன்னியாஸ்திரி ஒருவரை கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 15 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தும் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. பள்ளிக்கூடத்தில் இத்தாக்குதலை நடத்திய 6 பேரின் முகங்களும் கண்காணிப்பு கேமரா படங்களில் பதிவாகி இருப்பினும் ஏன் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என்று அந்த கத்தோலிக்க திருச்சபை கோபம் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து கல்கத்தா உள்ளிட்ட பல இடங்களில் தொடர்ந்தும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட்ட பின்னர் திரும்பிக் கொண்டிருந்த அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்திருந்தனர்.
சங்கீதா ராஜன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து மருத்துவம் தொடர்பான செய்தி ஒன்று. சிறு வயதில் அதிக அளவுக்கு ஓடி ஆடாமல் இருக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் அவர்கள் பெரியவர்களாக வளரும்பொழுது பாதிக்கப்படும் என்று ஆய்வின் முடிவு ஒன்று தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் ஜூடித் பர்ன்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
எந்தவித உடற்பயிற்சியும் செய்யாமல் உணவுண்டு, உறக்கமுண்டு, டிவி பெட்டி உண்டு என்று இப்படி தொலைக்காட்சிகள் கம்ப்யூட்டர்களோடு ஒன்றிப்போய் தமது உடல் ஆரோக்கியத்தை தொலைத்து கொண்டிருப்போரை இங்கு பிரிட்டனில் கவுச் பொட்டேட்டோ என்று விவரிப்பது வழக்கம். நம்மூரில் ஓய் புளிமுட்டை, சோத்து முட்டை, பூசணிக்காய் என்பது போல கவுச் பொட்டேட்டோ என்றால் மஞ்சம் அல்லது கட்டிலில் சதா கிடக்கும் உருளைக்கிழங்கு போன்ற உருண்டு திரண்ட உருவம் என்பது அர்த்தமாகும். 1970 ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் பிறந்த 6000 பிரிட்டிஷ் மக்களை தெரிவு செய்து தொலைக்காட்சி பார்க்கும் பழக்கம் அவர்களின் 10வது வயதில் எப்படி இருந்தது, 42வது வயதில் எப்படி இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒப்பிட ஆரம்பித்தார்கள். உடல் ஆரோக்கியமுள்ள குடிமக்களாக தமது குழந்தைகள் வளர்வதை உறுதிப்படுத்தும் முகமாக பெற்றோர் அவர்களின் தேக அப்பியாச நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த ஆய்வை நடத்தும் லண்டன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொலைக்காட்சியோடு ஒன்றி போய்விடும் அவர்களின் பழக்கத்தை மாற்ற முதலில் வேகமான நடவடிக்கை உள்ள மற்றொரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி தொலைக்காட்சி டிவி பார்க்கும் பழக்கத்தை கைவிடும்படி செய்ய வேண்டும். மாலை நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் அப்பா, அம்மா, அண்ணா, தங்கை அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து டிவியின் முன்னால் உட்காருவதை நிறுத்திவிட்டு எல்லோருமாக ஆறுதலாக சிரித்து பேசியபடி சற்று தூரம் நடந்து போய்விட்டு வீடு திரும்பலாமே. வெளியே உலா போய் வருவதற்கு வசதி இனங்கள் அசௌகரியங்கள் இருந்தால் மிக துரிதமாக மூளைக்கு பலத்த வேலை கொடுக்கும் கம்ப்யூட்டர் கேம்ஸ், கணினி விளையாட்டுகளில் குடும்பத்தினர் கூட்டாக கலந்து கொள்ளலாம் என்று இந்த பல்கலைக்கழகத்தின் இன்னொரு ஆய்வாளர் டாக்டர் ஸ்மித் கூறியிருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தொலைக்காட்சி இல்லாவிட்டால் அந்த நேரத்தை கணினியும் ஸ்மார்ட் போன்களும் டேப்லெட்டுகளும் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. கணினி, ஸ்மார்ட் போன், டேப்லெட் இவை கூட தொலைக்காட்சி போல பிள்ளைகளை ஒரே இடத்தில் இருக்க வைத்து விடுகின்றன. உடலுக்கு அதனால் வேலையே இல்லை. 1970 ஆண்டில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் பகுதிகளில் பிறந்தவர்களின் குடும்ப பொருளாதார சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், கல்வி, சமூக அபிவிருத்தி ஆகியன பற்றி இந்த ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வு பிரிட்டிஷ் பெருங்குடும்ப ஆய்வு என்று பெயரிடப்பட்டது. 10 வயதாக இருக்கும்போது உங்கள் குழந்தைகள் எவ்வளவு நேரம் டிவி பார்த்தார்கள், எவ்வளவு விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள் என்று பெற்றோரிடம் கேட்கப்பட்டது. பிள்ளைகளின் உயரம், எடை மற்றும் பெற்றோரின் தொழில் ஆகியனவும் பதிவு செய்யப்பட்டன. 42வது வயதில் இதே கேள்விகள் கேட்கப்பட்டு எடையும் உயரமும் பதிவு செய்யப்பட்டன. இதிலிருந்து தெரிய வந்தது என்ன? 10 வயதில் நிறைய டிவி பார்த்த குழந்தைகள் பெரியவர்களாகும்போது சிறு வயதில் தொலைக்காட்சி அவ்வளவாக பார்க்காதவர்களை விட 42% அதிகமாக, கூடுதலாக டிவி பார்ப்பவர்களாக இருப்பது கவனிக்கப்பட்டது. தினமும் குறைந்தது 3 மணி நேரமாவது டிவி பார்க்கும் 42 வயதுக்காரர்கள் பெரும்பாலும் மந்தமான அல்லது மோசமான உடல்நிலையில் இருப்பார்கள். எடை கூடியவர்களாக இருப்பார்கள். ஓய்வு நேரத்தை பெற்றோர் எப்படி செலவிடுவார்கள் என்பதிலும் குழந்தைகளின் ஓய்வு நேர பொழுதுபோக்கு தங்கியிருக்கிறது. இன்றைய பெற்றோரின் பழக்க வழக்கங்கள் 3 தசாப்தங்களுக்கு பிறகு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துவதாக இந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
பிபிசியின் ஜூடித் பர்ன்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் ஸ்ரெப்ரெனிசாவில் நடந்த ஒட்டுமொத்த மனித படுகொலைகள் குறித்து முதல் தடவையாக செர்பிய அரசாங்க சட்ட அதிகாரிகள் 7 பேரை கைது செய்திருக்கும் பின்னணியில் இதன் பின்னணியை விளக்கும் பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
மொத்தமாக 8,000 அதிகமான போஸ்னிய முஸ்லிம்கள் கிழக்கு போஸ்னியாவில் 1995 கொல்லப்பட்டார்கள். 2 உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய அட்டூழியமாக இது ஐநாவால் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு களஞ்சிய சாலையில் கொல்லப்பட்டவர்களில் மொரிஸ் சினன்னோவிச்சும் ஒருவர். அவர் கடைசியாக ஸ்ரெப்ரெனிகாவை விட்டு ஆயிரக்கணக்கான ஆண்களுடன் காட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தைகளை அவரது மனைவி சுகாராவால் இன்று வரை மறக்க முடியவில்லை.
அவர் இறுதியாக விடை பெற்று செல்ல வந்தபோது எங்களது 2 குழந்தைகளையும் கைகளில் தூக்கி கொண்டு முத்தமிட்டார். பிரியும் போது அவருக்கு தெரியும் எங்களை இனி பார்க்க முடியாது என்று. என்னுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள் என்று அவர் கூறினார்.
அவரது காச்சட்டியை கொண்டே அவரது மனைவி இறுதியாக அவரது சடலத்தை அடையாளம் காட்டினார். பின்னர் அவரது பற்களையும் புகையிலை பெட்டியையும் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த பெட்டி இன்னமும் அவரது மனைவியிடம் இருக்கின்றது. ஸ்ரெப்ரெனிகாவில் இருந்து ஆண் கைதிகளை கூட்டிச் சென்றவர்களை கடந்த காலங்களில் செர்பியா விசாரணைக்குட்படுத்தியது. இந்த படுகொலைகளின் முக்கிய சூத்திரதாரியான ஆயுதக்குழுவின் அப்போதைய ஜெனரல் ராட்கோ மிலடிச் 2011 கைது செய்யப்பட்டார். அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைக்காக நெதர்லாந்தில் இருக்கின்ற தி ஹேக்குக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்.
கொஞ்சம் இருங்கள், இங்கு இருக்க விரும்புவோர் இங்கு இருக்கலாம், இங்கிருந்து போக விரும்புவோர் போகலாம். அதற்கான பஸ்களை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம்.
ஆண்களை கொலை செய்வதற்கு முன்னதாக மிலடிச் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களிடமிருந்து பிரித்து வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்த தருணம் அது. அதன் பின்னர் ஆண்கள் எல்லாம் தப்பி ஓடியவர்கள் போக எஞ்சியவர்களை பெரும் பண்டக சாலைகளில் அடைத்து வைத்து பிரிதருத்தினத்தில் அவர்களை கொலை செய்தார்கள். அதன் பின்னர் இவை குறித்த புலனாய்வுகள் ஆரம்பித்து பல தேடல்களின் பின்னர் இறந்தவர்களின் உறவுகளுக்கு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது படிப்படியாக தெரிய வந்தது. இந்த கொலைகள் குறித்த தகவல்கள் படிப்படியாக வெளிவந்த பின்னர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் படுகொலை சூத்திரதாரிகளின் பெருந்தலைவர்களை தற்பொழுது விசாரிக்கின்றது. ஆனால் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் கொலைகளை நேரடியாக அமல் செய்தவர்கள். இவர்கள் உள்ளூரில் விசாரணைக்குட்படுத்தப்படுவார்கள். குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கான செர்பியாவின் முதலாவது நடவடிக்கை இது என்கின்றார் செர்பிய போர்க்கால படுகொலை குறித்த விசாரணையின் துணை அரச சட்டத்தரணியான புருனோ பெக்காரிச்.
இதில் முதலில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்போதுதான் எமது அரசு சட்ட அதிகாரிகள் துறை ஸ்ரெப்ரெனிகாவின் சிறை கைதிகள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டமை குறித்து விசாரிக்கிறது. இதற்கு முன்னர் இந்த படுகொலை குறித்து ஒரு வழக்கு மாத்திரம்தான் நடந்திருக்கிறது. ஒரு நீதிமன்ற நடைமுறை மூலம் இதற்கு தீர்வு காண்பது செர்பியாவுக்கு மிகவும் முக்கியமாகும்.
முன்னாள் போர்க்கால எதிரிகளான செர்பியா போஸ்னியா ஆகியவற்றின் அரச சட்ட அதிகாரிகள் இணைந்து ஐநா போர்க்குற்ற தீர்ப்பாயத்தின் உதவியுடன் இந்த படுகொலைகள் குறித்து புலனாய்வு செய்கின்றார்கள். அந்த படுகொலைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மனதை ஆற்றுவதற்காக 2 நாடுகளின் சட்டத்துறைகள் இணைந்து எடுக்கின்ற மிகவும் முக்கியமான நடவடிக்கை இதுவாகும். பல செர்பியர்களை பொறுத்தவரை மிலடிச் மற்றும் போஸ்னிய செர்பிய போர்க்கால அதிபர் ராடோவன் கரடிச் ஆகியோரை இன்னமும் அவர்கள் மாவீரர்களாகவே பார்க்கின்றார்கள். இவர்கள் இப்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையில் இருக்கின்றார்கள். இது ஒரு மேற்கத்திய சதி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் செர்பியாவின் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் தாம் நுழைவதற்கு இந்த புலன் விசாரணை மிகவும் அவசியமான ஒன்று. அதனால் அவர்கள் விசாரணைகளை துரிதப்படுத்துகின்றார்கள். கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கோ அவர்கள் விட்டுச் சென்ற பொருட்களின் ஞாபகார்த்த சின்னங்கள். இந்த போர்க்குற்ற விசாரணைகளின் முடிவுகளும் அவற்றின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்படுவதும் ஒரு சிறிய ஆறுதலை மாத்திரம் அவர்களுக்கு தரலாம்.
செப்ரெனிட்சா படுகொலைகள் குறித்து பிபிசியின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
துனிசியாவின் தலைநகர் டியூனிஸில் உள்ள அருங்காட்சியகத்தில் 17 சுற்றுலா பயணிகள் உட்பட 19 பேரை கொலை செய்து அங்குள்ளவர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த துப்பாக்கிதாரிகளை 2 பாதுகாப்பு படையினர் கொலை செய்துவிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இன்னும் 2 அல்லது 3 வார கால பகுதியில் ஒரு கூட்டணியை கட்டியெழுப்புவதில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாக லிக்குட் கட்சியின் தலைவர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.